జాగర్తి దేవి కరుణాశుకసుందరి తే తాటంగరత్నరుచిదాడిమఖండశోణే కామాక్షి నిర్భర కటాక్ష మరీచిపుంజ మాహేంద్రనీల మణిపంజర మధ్యభాగే. ఇది కటాక్ష శతకత్ల 91వ శ్లోకం. உன்னுடைய நிர்பர கட்டாட்ச மரீச்சி புஞ்ச அப்படின்னா உன்னுடைய பூர்ண கட்டாட்சத்தினுடைய காந்தி, ஒரு காந்தினுடைய புஞ்சம்னா கூட்டம், அந்த கட்டாட்சனுடைய காந்தி எப்படி இருக்குன்னா ஒரு மகேந்திர நீலமணி பஞ்சர மத்தியபாக அப்படின்னு, இந்திரநீல மணிகளான ஒரு பஞ்சரம்னா கூடு, கூடு மாதிரி இருக்கு, அதுக்கு மத்தியில் கருணா சுகசுந்தரீதே, கருணை என்ற பெண் கிளியானது ஜாகர்த்தி விழிப்போடு உட்காந்துட்டுருக்கு. கிளிக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும். தாட்டங்க ரத்ன ருச்சி தாடிம கண்டசோனே, தாடிம கண்டசோனேனா மாதுளம்பழத்துடைய அந்த முத்துக்கள், காமாட்சியுடைய காதில் இருக்கிற தாட்டங்க ரத்னத்துடைய ஒளி இந்த கிளிக்கு மாதுளம்பழம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். காமாட்சியுடைய கட்டாட்சம் பக்தர்களை காப்பாற்றுற விஷயத்தில் ரொம்ப விழிப்போடு இருக்கு. ஏன்னா காரணமே இல்லை, அவ்யாஜ கருணை தான். காமாட்சி கட்டாட்சம் கருணையோடு பக்தர்களை எப்போதும் விழிப்போடு காப்பாற்றி கொண்டே இருக்கு அப்படிங்கிறத இவ்வளோ அழகாக சொல்கிறார். ஒரு பெண் கிளியாக கருணையை சொல்லி, அந்த பெண் கிளி வசிக்கிற கூடா காமாட்சியுடைய கட்டாட்சத்தை சொல்லி, அத்தனை வர்ணங்கள், ஒரு வானவில் இருக்கிற வர்ணங்கள்லாம் வந்துடுறது. அழகான ஒரு கற்பனை. மகான்கள் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற விஷயத்தில் ரொம்ப விழிப்போடு இருப்பா அப்படிங்கிறது மகாபெரிவாவுடைய பல அனுபவங்களை நம்ம பார்க்குறோம். மகாபெரிவா கிட்ட ஒருத்தர் வந்து விநாயகுனி அப்படிங்கிற மத்தியமாவதி கிருதி தியாகராஜ சுவாமிகள் காமாட்சி தேவி மேலே பண்ணது, அதை பாடுறார். அப்போ ரா கணபதி அங்கே இருக்கார். அவர் சுமாராக தான் பாடுறார், பெரியவார் ரொம்ப ரசிச்சு கேட்டுருக்கா. அது மகான்கள் அப்படி தான், அவளுக்கு அந்த வரிகள் அந்த பக்திபாவத்தோடு தியாகராஜ சுவாமிகள் வந்து காமாட்சி சன்னதியில் அநாத ரக்ஷகி ஸ்ரீ காமாட்சின்னு பாடினார் அப்படிங்கிறது தான் மனசில் படுமே தவிர, இங்கே கொஞ்சம் ஸ்ருதி விலகிறதுங்கிறத அவள் கவனிக்க மாட்டாள். சுவாமிகளும் அப்படி தான் ரொம்ப லைச்சு சங்கீதம் கேட்பார். அந்த வரிகள் தான் அவளுக்கு ரொம்ப மனசை உருக்கும். அது மாதிரி அவர் கேட்ட அர்த்தம்லாம் சுவாமிகள் சொல்கிறார் பெரியவா. அதுக்கப்புறம் கணபதி கிட்ட, ஏன் பிள்ளையாரை காப்பாற்றின மாதிரி என்னை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கா, உனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னோடனே இவர் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கா அப்படிலாம் சொல்கிறார். அப்புறம் பெரியவா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்கிறார். அது அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை படித்து பாருங்கள். ரொம்ப லாங் எபிசோட், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, கிளம்பும்போது அந்த கணபதி நான் இவரை வெளியில் விட்டுட்டு போட்டுமான்னு கேட்குறார் ராகணபதி அண்ணா. அப்போது பெரியவா அதனால் அவர் பஸ்ஸில் போய்ப்பார் அப்படின்னு அந்த லக்ஷுரிக்கெலாம் அவரை பழக்க வேண்டாம், நீ காமிச்சு கொடுக்காத அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பக்தர்கள் நல்ல வழியில் இருக்கணும் அப்படின்னு மகான்கள் ரொம்ப விழிப்போடு இருந்து அதுக்கான சகாயம் பண்ணுறா. ஹோபில மடம் ஜீயராக இப்போ இருக்காரு, அந்த மகானை எவ்வளோ ஜாக்கிரதையாக பெரியவா ஷேப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறது ஊர்வாட்டி கேட்கும்போதும் ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய ஒரு அனுபவம், சுவாமிகள்கிட்ட நான் வால்மீகி ராமாயணம் படிக்கும்போது, இந்த அயோத்தியா காண்டத்தில் சீதாதேவி நானும் உங்களோட காட்டுக்கு வரேன்னு சொல்லுவாள். அப்போ ராமர் வேண்டாம், காடுங்கிறது ரொம்ப பயங்கரமான இடம், நீ அங்கே வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவேன், கல் முள்ளும் குத்தும், கொசு கடிக்கும், ராத்திரியில் தூங்க விடாமல் சிங்கம் புலி உருமும், பலவித ஆபத்துகள் இருக்குது, நீ இங்கே இருந்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, அது என்னுடைய வார்த்தை தானே, அது நீ கேட்டாலே என்கிட்ட இருக்கிற பக்தி உனக்கு பக்தி இருக்குன்னு தெரிஞ்சிருமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சீதை கூட வந்தால் எனக்கு சௌக்கியந்தான், ஆனால் அவசிரமப்படக்கூடாதுன்னு ராமர் நினைக்கிறார். சீத்த என்ன நினைக்கிறா, சாயேவானுகதா சதா, நேழை போல இவள் உன்னை எப்பொழுதும் பின்தொடர்வாள் அப்படின்னு அவள் அப்பா கையை பிடிச்சி கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை. அதனால் கணவனோடு இருக்கிறது தான் நம்முடைய கடமை. அவர் கஷ்டப்படும்போது நம்ம கஷ்டம்தான் படணும், சுகமாக இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஹே ராமா என்னை கூட்டின்போ, சத்யவான் பின்னாடி போன சாவித்ரி மாதிரி நான் புரிஞ்சுக்கோ, நீ போனால் நான் அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னை விட்டு போனால் ஆக்ஷன் போன்னு கெஞ்சிரா. ராமர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணார். அப்போ சீதா ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, கிம் துவாம் அந்நத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். எங்கள் அப்பா என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெண் ஆம்பளை வேஷம் போட்டு வந்திருக்காங்கிறது தெரியாமல் கொடுத்துட்டாப்பவருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது ஊடலில் சொல்கிற வார்த்தை. அவள் வந்து பீச்சுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும்னு ஒன்றும் கூட்டின்னு போலன்னு சண்டை போடலையே, காட்டுக்கு கஷ்டப்படுறதுக்குள்ள கூட வரேங்கிறான். அதனால் அந்த அன்பு சொல்கிற வார்த்தைகள் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு மகாபிரிவா வேற ஒரு ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கதை சொல்கிறா. அதாவது ஸ்ரீராமன் அம்பாளுடைய வடிவம், சீதாதேவி பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை அசோகவனத்தில் வச்சு பூஜை பண்ணணுன்னு ராவணன் ஆசைப்பட்டான். அதனால்தான் கைலாசமலையே தூக்க பார்த்தான். இந்த தத்துவத்தை தான் சூக்ஷ்மமாக சீதை ராமருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ராமருக்கு ஞாபகம் வந்துடுது, சீத்தையும் ஆயிடுச்சின் போகிறார். அப்புறம் ராவணன் சீத்தையை அசோகவனத்தில் வச்சுருக்கான். ராமர் போய் ராவண வதம் பண்ணி, ஆனால் ராமரும் சீத்தையும் பார்வதி பரமேஸ்வராக இருக்கிறதுனால அவளை பிரிக்கக்கூடாது, சேர்த்தே தான் எப்பவும் பூஜை பண்ணும். பிரித்ததுனால அவனுக்கு மனம் விகாரப்பட்டு காமம் வந்துடுத்து. அதனால் பகவான் அவனை அதை கொண்டு சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. நான் சுவாமிகிட்ட தெய்வத்தின் குரலில் இதை படித்தேன். சுவாமிகளும் ஆமாம், ஒரு புஸ்தகமே படிச்சிருக்கேன் இந்த மாதிரி சீதாதேவி பரமேஸ்வரன் ராமர் அம்பாள் அப்படின்னு ஒருத்தர் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, நான் படிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். ஆரண்ய காண்டத்தில் கோதாவரி தீரத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் சீதாதேவியுமா போய் ஸ்நானம் பண்ணான்னு அந்த ஒரு ஸ்லோகம், கிருதாபிஷேக சரரா ஜராமஹா சீதா த்விதீய சஹ லக்ஷ்மணேனா கிருதாபிஷேகோ கிரிராஜ புத்ரியா ருத்ர சனந்தி பகவா நிவேஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதே மாதிரி யுத்த காண்டத்தில் ராவணன் சபையில், என்னால் சீதையை மறக்க முடியல, அவள் எனக்கு ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்கா அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறான். அந்த இடத்துல அந்த காண்டெக்ஸ்டில் ஒரு ஸ்லோகம் வரும், சுலோஹித தலௌ ஸ்லக்ஷ்ணௌ சரணௌ சுப்பிரதிஷ்டிதௌ திருஷ்டுவா தாமிரநகௌ தஸ்யாஹ தீப்யதே மே ஷரீரஜா. சீதாதேவனுடைய அந்த பாதங்கள் சக்கச்சவேல்னு இருக்கு, அந்த நகக்கிரணங்களோடு சேர்ந்த அவளுடைய அந்த பாதங்கள், அதை நினச்சா எனக்கு காமம் பத்தின்றெறியதுன்னு ஒரு அர்த்தம். ஆனால் அந்த புஸ்தத்தில் அவர் வந்து என்னுடைய காமம் எரிஞ்சு போய்டுறது, காமாட்சியுடைய சரணத்தை தியானம் பண்ணதுனால எனக்கு காமமே எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த ராவணுடைய ஈஸ்வர பக்தி அது அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அப்படின்னு சுவாமி சொன்னார். ஸ்ரீராமர் அம்பாளாவும் சீதாதேவியை பரமேஸ்வரனாவும் எழுதின புஸ்தகத்துலேருந்து சுவாமிகளுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகம் இருந்தது, சீதாதேவியுடைய சரண தியானத்தினால காமங்கியமெல்லாம் அத்து போயிடும், அம்பாளுடைய சரண ஸ்மரணத்தினால காமம் எரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது சுவாமிகளுக்கு ரொம்ப அத்தனை புஸ்தகத்தில் அந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகம் இருக்குங்கிறது சுவாமியுடைய அம்பாள் பக்தியை காமிக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் கட்சிங்கிட்ட, ஆனால் நீ அந்த ஆராய்ச்சிக்கு போகாத, வால்மீகி ராமாயணத்தை இந்த டெக்ஸ்டில் இருக்கிறதே படிச்சுன்னு போ, அப்போ தான் அனுபவம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ராமர் காட்டு கிளம்போது தசரதர் சொல்கிறார், என்னுடைய சொந்த பணத்துலேருந்து ராமனுக்கு நான் கொடுத்தனுப்புறேன், அதை கொண்டு அவன் கங்கைக்கரையில் காட்டில் இருந்துட்டு கங்கைக்கரையில் யாகங்கள் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னபோது கைகேயி மறுக்கிறா. அது என்ன, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்தமிச்சுன்னா பரதனுக்கு என்ன மிஞ்சும், அசமஞ்சஸை அமிச்ச மாதிரி அனுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் சிச்சின்னு சொல்கிறா. அப்போது ஒரு சித்தார்த்தர்னு ஒரு மந்திரி எழுந்து அசமஞ்சஸ் குழந்தைகளை தூக்கி சரை நொதியில் போட்டான், கொடுங்கோல்னா இருந்தான். அப்போ எல்லாரும் சக்கர மகாராஜாட்ட வந்து உங்களுக்கு நாங்கள் வேணுமா உங்கள் பிள்ளை வேணுமா முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். அப்போது சக்கர மகாராஜா தன்னுடைய பிள்ளையான அசமஞ்சஸை அவன் மனைவியோடு காட்டு கமிச்சார். ராமன்கிட்ட என்ன அந்த மாதிரி தப்பு இருக்குது, அவன்கிட்ட என்ன குற்றம் கண்டாய், எதா இருந்தால் சொல்ல அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ கூட கைகேயி ராமனை பற்றி தோஷமாக ஒன்றுமே சொல்ல, அதுதான் அழகு. இந்த இடத்துல நான் இதை சுவாமிகள்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது கூட பாகவதம் படிக்கிற ஒரு பையன், பாகவதத்தில் இந்த அசமஞ்சஸ் ஏன் அப்படி முரடாக நடந்துட்டான்னா, அவனுக்கு ஞான நாட்டம் இருந்தது, அவனுக்கு இந்த ஆட்சியில் ஆசை இல்லை, யோகியாக போகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணான்னு பாகவதத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் சுவாமிகள்கிட்ட அதுக்கப்புறமா கேட்டேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குது நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை அப்படி. இந்த ராமாயணம் படிக்கும்போது அதை சொன்னான்னா, அதுவும் இந்த கான்டெக்ஸ்டில் அது சொன்னால் ரசமாக இருக்குமோ, நம்ம ராமாயணத்தை மட்டும் அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லுறேன்னா, அந்த சுவாமிகள் ராமாயணத்து மூலமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு பக்தி வரணும், அதே நேரத்தில் காவியங்கள்லாம் படித்தா மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், அழகாக தான் இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். சுவாமிகள் சொல்வார், பக்த சரித்தங்கள் சொல்லி குழந்தை சொன்னால் கூட கஞ்சல வரும், ராமாயண பாகவதம் படித்து பக்தி ஏற்பட்டு மற்றவாள் பக்தி வர மாதிரி சொல்லணும்னா அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி ராமாயணங்கிறது ரிஷிவாக்கியம், மற்ற கவிகளுக்கு சில சலுகைகள்லாம் உண்டு, அது படிக்கும்போது ரசமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேறு சுவாமிகளுக்கு தெரியும். அதனால் நீ அந்த ஆங்கிளில் போகாதே, நீ டெக்ஸ்ட்டை படி, திரும்பி திரும்பி டெக்ஸ்ட் படி, ராம பக்தி வரணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்னார். அந்த பக்தர்களை காப்பாற்ற விஷயத்தில் காமாட்சி கட்டாட்சம் ரொம்ப விழிப்போடு இருக்குங்கிற மாதிரி சுவாமிகள் இந்த மாதிரி ரொம்ப விழிப்போடு எனக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருங்கிறது நினச்சி ரொம்ப உருகிறேன். ஜாகர்த்தி தேவி கருணா சுக சுந்தரி தே தாட்டங்க ரத்ன ருச்சி தாடிம கண்ட சோணே காமாட்சி நிர்பர கட்டாட்ச மரீச்சி புஞ்ச மாகேந்திர நீல மணி பஞ்சர மத்யபாகே. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.